إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم يسر ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي أمري. مذكركم يا الله ونديارغلي، அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு, அல்லாஹுடைய தக்குவாவை பயத்தை முன்வைத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக, சொல்லிலும் செயலிலும் மன தூய்மையோடு இருக்கும்படி, இஹ்லாஸை பேணும்படி, செய்கின்ற ஒவ்வொரு சிறிய பெரிய அமல்களையும் அல்லாஹுடைய திருமுகத்தை மட்டும் நாடி, அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டுமே விரும்பி, மறுமையில் அல்லாஹு தாலா நல்லவர்களுக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் என்ற தாருசலாம், அந்த சிறந்த வீட்டை மட்டுமே நாடியவர்களாக அமல்களை செய்யும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக, அவனுடைய திருமுகத்திற்காக அமல் செய்யக்கூடிய இஹ்லாசுடைய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக, ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் மீது ஒரு தனிப்பெரும் கருணையை, அருளை, அன்பை பொழிய நாடுகின்றான். அல்லாஹுடைய அந்த தனிப்பெரும் கருணை, அருள், அன்பு குறிப்பாக விசேஷமாக சிறப்பாக யாருக்கு கிடைக்கும் என்றால், யாருடைய உள்ளம் தௌஹீத் ஈமான் இறை நம்பிக்கையாலும், பிறகு இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மையாலும், எனது அமல்களை அல்லாஹ் மட்டுமே பார்க்க வேண்டும், நான் நல்லவன் என்பது அல்லாஹுவிற்கு தெரிந்தால் போதும், அல்லாஹ் என்னை திருப்தி கொள்ள வேண்டும், நான் எப்படிப்பட்டவன் என்பதை, நான் நல்லவன் என்பதை மக்கள் அறியாமல் இருப்பதே நல்லது, மக்களிடமிருந்து தனது அமல்களை மறைத்துக் கொள்வது, எனது ரப்பு மட்டும் எனது அமல்களை அறிய வேண்டும், எனக்கு விசேஷமாக மறுமையிலே கூலி தர வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸ் மன தூய்மை யாருக்கு இருக்கிறதோ, யாரிடம் இருக்கிறதோ, அவர்கள் அல்லாஹுடைய விசேஷமான அருளுக்கு உரியவர்கள். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெரிய சோதனைக்கு ஆளானார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா யூசுப் நபியை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பாதுகாக்கின்றார். நான் ஏன் யூசுஃபை பாதுகாத்தேன், என்னுடைய விசேஷமான அந்த பாதுகாப்புக்கு தகுதி உடையவராக யூசுப் எப்படி ஆனார் என்று அல்லாஹு தஆலா விளக்கம் கூறும்போது ரப்பு கூறுகிறான், இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், யூசுப் என்னுடைய இஹ்லாஸுடைய அடியார்களில் ஒருவராக இருந்தார். யூசுப் என்னுடைய இஹ்லாஸ் மன தூய்மையுடைய தன்னையும் தனது எண்ணத்தையும் தனது அமல்களையும் சுத்தமாக்கிக் கொண்ட பரிசுத்தமாக்கிக் கொண்ட என்னுடைய அடியார்களில் ஒருவராக இருந்தார். எவ்வளவு அழகாக ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறான் பாருங்கள். எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் ஷைத்தானுடைய வலையில் நாம் சிக்கிக் கொள்வோமோ, நஃப்சுடைய ஷஹ்வத் அல்லது நஃப்சுடைய ஏமாற்றத்தில் குரூர் தக்கப்பூர் பெருமையில் ஆளாகி நரக படுகொலையில் விழுந்து விடுவோமோ, அன்பு சகோதரர்களே, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் தப்பிக்க முடியாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய சஹீஹ் நூலிலே ஒரு பாடமே அமைக்கின்றார்கள், அல் மஅசூம் மன் அஸமஹுல்லா. பாதுகாக்கப்பட்டவர் யார் என்றால் யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்தான். நீங்களோ நானோ பெருமை பேசிக்கொள்ள முடியாது, நான் என்னை கண்ட்ரோலாக வைத்திருப்பேன், நான் என்னை சுத்தமாக வைத்திருப்பேன், நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் இப்படிப்பட்டவன் அல்ல என்று பெருமை பேசுவதற்குண்டான அருகதை தகுதி நமக்கு கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்தினால்தான் فلا تزكوا انفسكم هو اعلم بمن اتقى. ரப்பு சொல்கிறார், நீங்கள் உங்களையே நீங்கள் பீத்திக் கொள்ளாதீர்கள், நான் அப்படி இப்படி என்று உங்களை பரிசுத்தப்படுத்தி பேசாதீர்கள். உங்களில் தக்குவா உள்ளவர்கள் யார் என்று அவன் மிக அறிந்தவன். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே நீங்கள் பீத்திக் கொள்ளாதீர்கள். ரப்பு கேட்கிறான், அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், நபியே அந்த மக்களை நீங்கள் கவனிக்கவில்லையா? யார் யார் அவர்கள்? யார் தங்களை தாங்களே பீத்திக் கொள்கிறார்களோ, தங்கள் பெருமைகளை பேசிக் கொள்கிறார்களோ, நான் எவ்வளவு செய்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா, நான் எங்கே சென்றிருக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு குரான் தெரிந்திருக்கிறேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு ஹதீஸ் மனப்பாடம் தெரியுமா, என்னுடைய வணக்க வழிபாடு தெரியுமா, என்னுடைய நஃபிலான உம்ராக்கள் தெரியுமா, ஹஜ் தெரியுமா. இப்படியாக தங்களை தாங்களே பீத்திக் கொள்ளக்கூடிய மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்து கேட்கின்றான், நபியே நீங்கள் பார்க்கவில்லை, அலம் தரல் இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே பீத்திக் கொள்பவர்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுதான் அவன் தான் பரிசுத்தப்படுத்துகின்றான். அவன் யாரை நாடுகின்றானோ, அன்பு சகோதரர்களே, சிலரை பார்த்திருக்கலாம், என்னிடத்தில் பெருமை இல்லை என்று பெருமையாக சொல்லி காட்டுவார்கள். என்னிடத்தில் நான் பெருமைப்பட மாட்டேன், எனக்கு பெருமையே கிடையாது என்று பெருமையாக சொல்லி காட்டுவார்கள். இதை விட பெரிய பெருமை என்ன இருக்கிறது? நான் எதை செஞ்சாலும் அல்லாவுக்கு தான் செய்வேன் என்று சொல்லி காட்டுவார்கள். அதுவே பெரிய முகஸ்துதி. நான் செய்யறதை யாருக்கும் காட்ட மாட்டேனே, நான் தனியா மறைச்சு தான் செய்வேன் சொல்லி செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டிடுவார் மஜ்லிஸ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நோய் என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் சுவாச காற்று இல்லை என்றால் மவுத். ஒரு மனிதனிடத்திலே இஹ்லாஸ் இல்லை என்றால் நரகம். ஒரு மனிதனிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்றால் நரகம். இஹ்லாஸ் எப்படிப்பட்ட நிபந்தனை என்றால் ஈமானுக்கும் இஹ்லாஸ் தேவை. ஈமானுக்கும் ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த ஈமானுக்கும் இஹ்லாஸ் தேவை. ஈமான் எல்லா அமல்களுக்கும் ஷரத்து, இந்த ஈமானுக்கு ஷரத் இஹ்லாஸ். எனவேதான் இஹ்லாஸ் இல்லாமல் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களை முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் கூறுகிறான். யாரு ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த ஈமானில் எது இல்லை, இஹ்லாஸ் மன தூய்மை இல்லை, அவர்கள் பட்டியலிடப்பட்டு விடுகின்றார்கள், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் என்பதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் அல்லாஹ்வுடைய விசேஷமான அருளுக்கு பாதுகாப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய விசேஷமான அன்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அல்லாஹு தஆலா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை எவ்வளவு நேசித்தான் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குன்து அத்தகிது கலீலன் கைரல்லாஹ் லத்தகல்து அபூபக்ரின் கலீலா. அல்லாஹுவை தவிர ஒருவரை நான் உற்ற நண்பனாக எடுத்துக் கொள்பவனாக இருந்தால் அபூபக்கரைத்தான் என்னுடைய கலீல், விசேஷமான தோழராக, நெருக்கமான உயிர் நண்பனாக ஆக்கியிருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்து இருந்தது என்றார். ஏன் அல்லாஹு தஆலா என்னுடைய நபியின் நண்பர் என்று குர்ஆனிலே வர்ணித்த ஒரு தோழர் அபூபக்கர் அவர்கள். இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நபி தனது தோழரோடு அந்த குகையில் இருந்தபோது தனது தோழரை பார்த்து சொன்னார், தோழரே நீர் கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குகையில் இருக்க மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறான் என்று எந்த தோழருக்கு சொல்லப்பட்டதோ அவர் அபூபக்கர். அன்பானவர்களே, அபூபக்கருடைய சிறப்பு என்ன? ஒன்று அவருடைய ஈமான், இறை நம்பிக்கை. இரண்டாவது தாஅத்துல்லாஹ், தாஅத்து ரசூல். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதில் தோழர்களில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. இன்று அறிவை பேசக்கூடியவர்கள், அனுபவத்தை பேசக்கூடியவர்கள், அறிவியலை பேசக்கூடியவர்கள் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பேசி ஹதீசுகளை மறுத்து மறுத்து ஹதீசுகளில் விளையாடி ஹதீசுகளை நிராகரிக்கின்றவர்களை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அபூபக்கருக்கு சித்தீக், மிகப்பெரிய உண்மையாளர் என்று ஏன் பெயர் கூறப்பட்டது? ரசூலுல்லாஹ் சொன்னால் அதற்கு மாற்று பேச்சு கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை தவிர, கட்டுப்படுவதை தவிர வேறொன்றையும் அவர் அறிந்ததில்லை. மனதால் கூட ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பேச்சை சந்தேகப்பட்டதோ, இதற்கு மாற்றமாக செய்யலாமோ என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வந்ததில்லை. ஆகவேதான் அவர் சித்தீக். அபூபக்கரை பற்றி பல வசனங்கள் குர்ஆனில் இருக்கின்றன. அதிலே ஒரு வசனம் சூரா அல்லைல் இதா யர்ஷாவிலே அல்லாஹ் சொல்கிறான், வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜுஸா இல்லா இப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா ولسوف يرضى. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மாரை வாங்கி விரும்பிவிட்டார்கள், பிலாலை வாங்கி, இப்படியாக நலிந்தவர்கள், மெலிந்தவர்கள், பாவப்பட்டவர்களை எல்லாம் வாங்கி வாங்கி உரிமையிட்டுக் கொண்டிருந்தார்கள். தந்தை அபு குஹாஃபா கூறினார், மகனே, அடிமைகளை வாங்கி உரிமையிடுகின்றாய், நல்லதுதான். கொஞ்சம் வசதியான அடிமைகளாக, திடகாத்திரமான அடிமைகளாக நீ வாங்கி உரிமையிட்டால் நாளை உனக்கு ஒரு தேவை என்றால் அவர்கள் வந்து உனக்கு நிற்பார்களே. நாளை உனக்கு ஒரு உதவி என்றால், இது அரபுகளுடைய வழக்கம், யார் தன்னை வாங்கி உரிமையிடுகின்றாரோ காலமெல்லாம் அந்த அடிமை உரிமையாகி விடுவார். இருந்தாலும் தன்னை உரிமையிட்டவருக்கு விசுவாசமாக இருப்பார். இதை இஸ்லாமும் அங்கீகரித்தது, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அபு குஹாஃபா சொன்னார். அப்படி ஒரு நல்ல திடகாத்திரமான நீ அடிமைகளை உரிமையிட்டால் அவர்கள் உனக்கு நன்றி உள்ளவர்களாக, உன்னை பாதுகாப்பவர்களாக இருப்பார்களே. அன்பு சகோதரர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்று நாலு பேர் நம்மை பார்க்கும் போது தர்மம் செய்வது லேசாக இருக்கலாம். நம்முடைய பெயர் வருகிறது என்றால் தர்மம் கொடுப்பது பலருக்கு லேசாக இருக்கலாம். நான் லட்சம் கொடுத்தேன், கோடி கொடுத்தேன் என்று பலகையில் பெயர் எழுதப்படும் என்றால் தர்மம் கொடுப்பது லேசாக இருக்கலாம். எங்கே தர்மம் செய்யும் போது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்களோ அந்த இடத்திலே தர்மம் செய்து பார்க்க வேண்டும். அந்த தர்மம் நஃப்ஸுக்கு சிரமமான தர்மம். இந்த தர்மம் நாலு பேர் பார்க்கும்போது பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கிறது, அது கஷ்டமான தர்மமே கிடையாது. ஏன்? அதனுடைய கூலி உடனடியாக கிடைத்து விடுகிறது. நாலு பேர் பார்த்து நல்லவங்க நினைப்பாங்க. ஆனால் சகோதரர்களே, எந்த இடத்தில் நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ரப்பை தவிர யாரும் அறிய மாட்டார்களோ, யார் வாங்குகிறாரோ அவரை இனி வாழ்நாளில் பார்க்கவே மாட்டோமோ, இனி அவர் நம்மை பார்க்கும்போது சலாம் சொல்ல மாட்டார். ஏன், யாரோ ஒருவர், அவருக்கும் நம்மை யார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே தர்மம் செய்கிறோம் பாருங்கள். நஃப்சுக்கு மிக சிரமமான தர்மம் இஹ்லாஸ், ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன், அந்த இஹ்லாஸில் நஃப்சுக்கு எந்த விதமான பங்குமே கிடையாது, அல்லாஹுக்கு மட்டுமே உரியது இஹ்லாஸ். அதனாலதான் இந்த நஃப்சு இஹ்லாஸுக்கு ஒத்தே வராது. புடிச்சு இழுத்து இந்த அடம்புடிக்கிற மாட்டை அல்லது அடம்புடிக்கிற குதிரையை கொண்டு வந்து வண்டியில இழுத்து வச்சு கட்டுற மாதிரி தான் இந்த நஃப்ஸை இஹ்லாஸுக்கு கொண்டு வரும். இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள் பாருங்கள், இந்த நீயத்தை சரி செய்வதற்கு நான் கஷ்டப்படுவது மாதிரி வேற எதுக்கு நான் கஷ்டப்படுறது கிடையாது. ஏன்னா நான் எவ்வளவுதான் சரி செய்யலாம் நினைச்சா திரும்ப திரும்ப அது உள்டாவா போய் விடுகிறேன். எப்பேற்பட்ட தபி மாமேதை ஹதீஸ் கலையினுடைய லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய ஒரு பெரிய அறிஞர் தன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள், இந்த இஹ்லாஸ கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் மாதிரி வேற எதுக்கு நான் கஷ்டப்படுறது இல்ல, எப்படியாவது இஹ்லாஸ கொண்டு வந்தா அது எங்கேயாவது சிரிப்பாகி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தை அபு குஹாஃபாவுக்கு சொன்னார்கள், தந்தையே, இவர்களிடமிருந்து எனக்கு ஏதாவது நன்மை எனது பிற்காலத்தில் சேரும் என்பதற்காக நான் இவர்களை உரிமையிடவில்லை, இவர்களை வாங்கினால் உரிமையிடவில்லை, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக நான் இவர்களை உரிமையிடுகின்றேன், ரப்புடைய முகத்துக்காக நான் இவர்களை உரிமையிடுகின்றேன். அல்லாஹ்விற்கு அபூபக்கருடைய இந்த வார்த்தை, அபூபக்கருடைய இந்த செயல் பிடித்து விட்டது. அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான், நீங்கள் அந்த மனிதரை நினைவு கூறுங்கள், நரக நெருப்பிலிருந்து அந்த இறைச்சமுள்ள மனிதர் பாதுகாக்கப்படுவார். அல் அத்துக்கா என்று சொல்லுகின்றான் அபூபக்கரை, மிக மிக இறையச்சம் உள்ளவர், அவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அவருடைய விசேஷ தன்மை என்ன தெரியுமா, அல்லது யூதி மாலஹு யதஸக்கா, தனது செல்வத்தை அவர் தர்மம் செய்கின்றார், யதஸக்கா, தான் பரிசுத்தமாக வேண்டும் என்று. எப்படி நாம் கொடுக்கும் போது பாவப்பட்டவன் கொடுத்தேன்னு அவன் மேல நம்ம இறக்கப்பட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். கலீஃபாக்கள் சஹாபாக்கள் என்ன நினைத்தார்கள், பாவப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் போது நாம் நமக்கு இரக்கம் காட்டிக் கொள்கிறோம். எப்படிப்பட்ட அணுகுமுறை பாருங்கள், சிந்தனை பாருங்கள். ஒரு ஏழைக்கு நாம் உதவும் போது நாம் என்ன நினைப்போம், சாதாரண மக்கள் என்ன நினைப்போம், அவருக்கு உதவி செஞ்சு அவரை கரை சேர்த்துட்டன்ல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடா, நான் எத்தனை குமரை கரை சேர்த்திருக்கிறேன், யாராவது ஒருத்தருக்கு படிப்புக்கு கொடுத்துருப்பாருடா, எத்தனை பேருக்கு படிப்புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, அவர்களை பாருங்கள், அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான், அவர் தன்னுடைய செல்வத்தை தர்மம் செய்கிறார், எதற்காக, தான் சுத்தமாக வேண்டும் என்பதற்காக. ஒமாலி அஹதின் துஜிசா, அவர் யாருக்கும் கைமாறு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்கும் அவருக்கு கொடுத்தது இல்லை, அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், எதற்காக, அல்லாஹுடைய திருமுகத்திற்காக. நிச்சயமாக அல்லாஹ் அபூபக்கரை பொருந்தி கொள்வான், அபூபக்கரை, அந்த தோழரை அல்லாஹ் பொருந்தி கொள்வான். அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அந்த சலப்புகள், அந்த சிறந்த சான்றோர் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தங்களது அமல்களை எப்படி பாதுகாத்தார்கள் என்று. இன்று அமல் செய்யறதே கஷ்டமா இருக்கு நமக்கு, அமல் செய்வதே சிரமமாக இருக்கிறது. ஆனா அவ்வளவு சிரமத்தோடு அமல் செஞ்சுட்டு வந்துட்டு வெளியே போன உடனேயே அந்த அமலை நாமே நமது கையால் நாசமாக்கிட்டு போயிடும். ஒரு நாள் அமலை கூட பாதுகாக்க முடியாத பரிதாப நிலையிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அமலை சொல்லலைன்னா என்னமோ சில பழமொழிகள் உதாரணங்களை சொல்லுவாங்க, பெண்கள் இடத்துல ரகசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் தான் செஞ்ச அமலை சொல்லி காட்டலனா என்னமோ இவருக்குள்ளார ஏதோ ஒன்று குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதை யாராவது நாலு பேரை கூப்பிட்டு ரோட்ல போறவங்க நிக்கிறவங்க உட்கார்ந்துருக்கவங்கள கூப்பிட்டு சொன்ன உடனேதான் எவ்வளவு பெரிய பரிதாப நிலை பாருங்கள் சகோதரர்களே. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், நான் எத்தனையோ பலரை பார்த்திருக்கிறேன், ஒரு வருடம் அல்ல, இருபது வருடம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, இரண்டு வருடம் அல்ல, இருபது இருபது வருடங்களாக இரவு தொழுகை தொழுபவர்களை தொடர்ந்து தொழுபவர்களை பார்த்திருக்கிறேன். இப்போது சிலரை பார்க்கிறேன், ஒரு நாள் தொழுதவுடனேயே அன்றைய காலையிலேயே அவர்களுடைய முகத்திலே பெருமை தெரிவதை. இப்படி ஒரு நாள் நல்ல காரியம் செஞ்ச உடனேயே என்னமோ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாவி மாதிரி, இவர் மட்டும் நேர ஜிப்ரீல் வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி எல்லாத்தையும் பார்த்தேன். அன்பானவர்களே, இபாதத் இஹ்லாசுக்காக செய்யப்பட்டிருக்குமே ஆனால் மன தூய்மையோடு செய்யப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு பணிவை கொடுக்க வேண்டும், பயத்தை கொடுக்க வேண்டும். பிறர் என்னுடைய அமல்களை அறியக்கூடாது என்ற அந்த பாதுகாப்பை, அந்த ஈமானிய உணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் இஹ்லாஸ். எத்தனை சம்பவங்கள் பாருங்கள். தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு இவர்களும் சொர்க்கத்தைக் கொண்டு வாக்களிக்கப்பட்ட பெரிய தோழர். இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் ஏராளம் இருக்கின்றன, வித்தியாச வித்தியாசமான அமல்கள். அல்லாஹு தஆலா அதையெல்லாம் வெளிப்படுத்தி நமக்கு படிப்பினைக்காக வைத்திருக்கிறார். இவர்கள் இரவிலே ஒரு சில நேரம் என்ன நடக்கிறது, பொறுப்புள்ள சஹாபாக்கள், உமருடைய கலீஃபா, உமருடைய கிலாபத்திலே பொறுப்பில் இருந்த பெரிய நபித்தோழர்கள், பார்த்தால் இரவு நேரத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். கொஞ்சம் தூரம் சென்று ஒரு வீட்டுக்கு செல்கிறார்கள். சிறிது நேரமோ கொஞ்ச நேரமோ இருக்கின்றார்கள், பிறகு வெளியேறி வருகிறார்கள். இப்படியாக ஒரு முறை இருமுறை பார்த்தவுடனே தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் காலையிலே அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். ஏன் இரவிலே உமர் அவர்கள் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள்? அந்த வீட்டிலே பார்த்தால் கண் தெரியாத, நடக்க முடியாத ஒரு வயதான பெண் இருக்கிறார். அந்த வீட்டில் ஒரு பெண், வயதானவள், கண் தெரியாது, நடக்கவும் முடியாது. யார் வருகிறார் என்பதும் அந்த பெண்ணுக்கு தெரியாது. தல்ஹா உள்ளே நுழைகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. இவரும் யார் என்ற பெண்ணுக்கு தெரியாது. தல்ஹா கேட்கின்றார் ரழியல்லாஹு அன்ஹு, மூதாட்டியே, இந்த இரவு நேரத்திலே ஒருவர் இங்கு வருகிறாரே, அவர் என்ன செய்கிறார், எதற்கு வருகிறார் என்று. அந்த பெண் சொல்வதை பாருங்கள் மூதாட்டி, அவர் ரொம்ப காலமா வந்துகிட்டு இருக்கிறாரே, நீங்க இப்பதான் பாத்தீங்களா, வருவாரு, என் வீட்டை சுத்தம் பண்ணுவாரு, என்னுடைய துணிமணிகள் எல்லாம் சுத்தம் பண்ணுவாரு, ஏதாவது அசுத்தங்கள் இருந்தா அதெல்லாம் நீக்கி என்ன சுத்தம் பண்ணிட்டு எனக்கு தேவையான தண்ணி மற்ற சாமான்களை எல்லாம் தர்த்தீப் செய்து வைத்துட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. யாருமே யார் இவர்கள், கலீஃபா கலீஃபாவாக இருக்கும் போது, உமராக இருக்கும் போது மட்டுமல்ல, கிலாபத் யாருடைய பெயரை கேட்டால் ஹிருக்கலும் கிஸ்ராவும் நடுங்கிக் கொண்டிருந்தார்களோ, பாரசீக தளபதிகள் எழுந்து நின்று விடுவார்களோ, அந்த பதவியிலே இருக்கும் போது ராத்திரி நேரத்தில் எத்தனையோ அடிமைகள் இருந்தார்கள், மாணவர்கள் இருந்தார்கள், சிறு தோழர்கள் இருந்தார்கள், தனக்கென்று ஒரு இஹ்லாசான அமலை வைக்க வேண்டும் என்று அந்த தோழர்கள் பாடுபட்டார்கள். தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆஹா, நான் என்ன யோசனை செய்து விட்டேன், உமருடைய தவறையா நான் தேடினேன், தல்ஹா உனக்கு நாசம் உண்டாகட்டும், யாருடைய தவறை நீ தேடுகிறாய், உமருடைய தவறையா தேடுகிறாய். அன்பு சகோதரர்களே, இது இஹ்லாஸ். தான் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ்வை தவிர யாரும் பார்க்க கூடாது. ஏன், இந்த காரியத்தை கலீஃபா உமர் அவர்கள் காலையில் செய்திருக்கலாம் அல்லவா, பகலில் செய்திருக்கலாம் அல்லவா, என்ன ஆகும், கலீஃபா போன பின்னாடி பத்து பேர் போவான், கலீஃபா சென்றால் பின்னால் பத்து நபர்கள் செல்வார்கள், பிறகு நீங்க ஏன் செய்றீங்க, நாங்களே செய்கிறோம் என்று சொல்வார்கள். எப்படிப்பட்ட மன தூய்மையை அவர்கள் விரும்பினார் பாருங்கள். அன்பு சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ், இந்த அமலை அல்லாஹ்வுக்காக மறைத்து செய்வது. எதை மறைக்க முடியாதோ அது வேறு விஷயம். தான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிய வேண்டும், அல்லாஹ் திருப்தி கொள்ள வேண்டும். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், யார் ஒருவன் மக்கள் பார்க்கின்ற நிலையில் தொழுதால் நல்ல அழகா தொழுகிறார், இதே தனியா தொழுதால் அவர் அவசர அவசரமாக அலட்சியமாக தொழுகையிலே அப்படியே கடந்து செல்கிறார். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள், மன் அஹ்ஸன ஸலாத்தஹு ஹைது யராஹு அன்னாஸ் واساءها اذا خلا فتلك استهانه يستهين بها ربه. ஒரு மனிதர் பிறர் பார்க்கின்ற போது ரொம்ப அமைதியா தக்பீர் கட்டார், அப்படியே தக்குவா தொழுறார். யாரும் இல்லாத நேரத்தில் தொழுபோது பார்த்தாதான் தெரியும் எப்படி தொழுகிறார். சொல்லுகிறார்கள், இப்படி தொழுபவன் அல்லாஹுவை கேவலப்படுத்துகிறான், அல்லது அல்லாஹுவை சாதாரணமாக அற்பமாக நினைத்து விட்டான். அல்லாஹுவை எஸ்தஹீன், ரொம்ப ஹல்கா, ரொம்ப லேச அல்லாஹ்வை மதிப்பிடுகின்றான். அல்லாஹ் பார்க்கும் போது அலட்சியமாகவும், மக்கள் பார்த்தால் மிக சிறப்பாக தொழுவது. அன்பு சகோதரர்களே, சலஃபுகளுடைய அமல்கள் தொழுகையிலும் சரி, குர்ஆன் ஓதுவதிலும் சரி, வணக்க வழிபாடுகள், ஏன் ஜிஹாதிலும் சரி, ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் மட்டுமே அறிய வேண்டும் என்ற அந்த கொள்கையில், அந்த உறுதியில் இருந்தார்கள். குறிப்பாக இந்த தர்மம் கொடுப்பது இருக்கிறது அல்லவா, சதக்கா செய்வது, அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய கூலி அல்லாஹ்விடத்திலே அதற்கு இருக்கிறது. ஆனா அந்த தர்மத்தில் தான் சைத்தான் வந்து ரொம்ப விளையாடுவான், ரொம்ப விளையாடுவான். நாளை மறுமையிலே மூன்று கூட்டத்தார்களை அல்லாஹுத்தலா முதலாவதாக விசாரித்து நரகில் போடுகின்றான் அல்லவா, அதிலே ஒரு கூட்டம் ஆலிம்களுடைய கூட்டம், படித்தார்கள் மக்களுக்காக, போதித்தார்கள் மக்களுக்காக, பெருமைக்காக, அவர்களும் நரகத்திலே. வீரர், உடல் திடகாத்திரமானவர், மக்கள் தன்னை வீரன் என்று சொல்வதற்காக போரிட்டார், அவரும் நரகத்திலே. ஷஹீதாகிவிட்டார் ஆனால் நரகத்திலே. இன்னொருவர் யார் தெரியுமா, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து தர்மம் செய்தவர். ஒரு கூட்டம் தர்மம் செய்யாமல் நரகத்தில் செல்கிறது என்றால் இன்னொரு கூட்டம் எப்படி நரகத்திற்கு செல்கிறார்கள், தர்மம் செய்துவிட்டு நரகத்திற்கு செல்கிறார்கள். எவ்வளவு கைசேதம் பாருங்கள். காரணம் என்ன, தன்னை கொடை வல்லல் என்று சொல்லப்படுவதற்காக, தன்னை பற்றி மக்கள் வல்லல் என்று புகழ்வதற்காக அல்லாஹ் சொல்வான், அப்படி சொல்லப்பட்டு விட்டது, முடிஞ்சு, நீ எதை எதிர்பார்த்தாயோ அது உனக்கு உலகத்திலேயே முடிந்து விட்டது. அன்பு சகோதரர்களே, ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனா அலி ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களது பேரும் அலி, தந்தையுடைய பெயரை வைத்தார்கள். இந்த தாபிஈ இருக்கின்றார்களே, ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அலி இப்னுல் ஹுசைன், இரவிலே எல்லாரும் தூங்கியதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இவர்களுக்கு பெரிய செல்வ செழிப்பை கொடுத்திருந்தான். இரவிலே எல்லோரும் தூங்கியதற்கு பிறகு, நடு இரவுக்கு பிறகு, ஏற்கனவே அவர்கள் அறிந்து அடையாளம் வைத்திருப்பார்கள், ஏழைகள், ஃபக்கீர்கள், அனாதைகள், அது போன்று விதவைகளுடைய வீடுகள் எல்லாம் எங்கே இருக்கிறது, என்ன யார் யாருடைய வீடு என்பதாக. தன்னுடைய தோளிலே, அடிமைகள் அல்ல, தான் சொந்தமாக தன்னுடைய தோளிலே அவர்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு சென்று அவர்களுடைய வீட்டு வாசல்களிலே வைத்துவிட்டு வந்து விடுவார். இது அவர்களுடைய வாழ்நாள் வழக்கமாக இருந்தது. மக்கள் காலையிலே சுபுகுக்கு எழுந்து பார்த்தால் அங்கே உணவு பொட்டலம் பெருசு பெருசா இருக்கும், அவங்கவுங்க எடுத்துப்பாங்க. நம்ம மக்கள் மாதிரி அவங்க கிடையாது. எப்படி நம்ம எப்படின்னு சொன்னா, நாமும் இஹ்லாஸா இருக்கிறது இல்ல, அடுத்தவனையும் இஹ்லாஸா இருக்க விடுறது, நாமும் கெடுவோம் மற்றவனையும் கெடுவோம், அல்லாஹ் பாதுகாக்கும். ஒருத்தர் இஹ்லாஸா செஞ்சாரு தெரிஞ்சு போச்சு, அவர் அவர்தான் செய்யறாருன்னு சொல்லிட்டு உற்ற வேண்டித்தானே, அவரையும் அவருடைய அமலையும் அல்லாஹ்க்கு தெரிஞ்சுட்டு அவரை கூட்டு கொண்டு வந்து மஜ்லிஸில் வச்சு இவர் தான் அவர், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பாதுகாத்து பாதுகாத்து கொஞ்சம் நஞ்சம் செஞ்சு வச்சிருந்தாரு பாருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மஜ்லிஸ்ல வச்சு புகழ்ந்த உடனே சைத்தான் வராமல் இருப்பான். சைத்தான் வராமல் இருப்பானா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நபியை தவிர பாதுகாக்கப்பட்டவர் என்று மனிதர்களிலே நாம் நம்மை சொல்ல முடியுமா? ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரையும் முகத்துக்கு முன்னால் புகழாதீர்கள், புகழக்கூடியவர்களை பார்த்தால் மூஞ்சில மண்ணை எண்ணி போடுங்கள் என்று சொன்னார்கள். சமீபத்திலே ஒரு ஆலிமுடைய பயானை கேட்கும் போது அழகான ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரம், அந்த கல்வியிலே ஊரிய மக்களுடைய கலாச்சாரம், அதிலிருந்து காப்பியடித்து மார்க்கத்தை பரப்பக்கூடிய கலாச்சாரம் அப்படி உருவானதுதான். ஒருவர் பேச வருவதற்கு முன்பாக இப்போது பேசக்கூடிய பேச்சாளர் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எங்கே பட்டம் வாங்கியிருக்கிறார் தெரியுமா? அவர் என்னென்ன படித்திருக்கிறார் தெரியுமா? அவர் எத்தனை கல்லூரிகளிலே பட்டம் வாங்கியிருக்கிறார் தெரியுமா? அவர் எத்தனை மாநாடுகளிலே கலந்திருக்கிறார் தெரியுமா? அவர் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் தெரியுமா? இதெல்லாம் வாசிச்சுட்டு அவரை பேச சொன்னா அவர் பணிவா பயந்து பேசுவார் சொல்லுங்க பார்க்கலாம். வரக்கூடியவர்களுக்கு பெருமையை இவர்களே கிலோ கணக்கு டன்னு கணக்குல சப்ளை பண்ணி இதெல்லாம் ஏத்திக்கணும். அவர் நல்லதை சொல்லி நம்மளெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அவர் நரகத்துக்கு டிக்கெட் வாங்கி போயிடுவார். ஏன்? பெருமை உள்ளவன் சொர்க்கம் செல்ல முடியாது. மூமினா இருந்தாலும் சரி, தஹஜ்ஜத்து தொழக்கூடியவனா இருந்தாலும் சரி, சொத்தெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில எழுதி வச்சவனா இருந்தாலும் சரி, அந்த பெருமை என்ற அந்த கிபிரு கடுகளவு இருந்தாலும் நரகத்துல போட்டு வாட்டி சுத்தப்படுத்தி அவனுடைய கல்புலவுல பெருமையை எடுத்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் அடுத்த சொர்க்கத்துக்கே அனுமதி அளிப்பான். பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, மக்களும் சரி, யாரோ ராத்திரில வைக்கிறாங்க புண்ணியவான், அல்லாஹ் அவங்களுக்கு கருணை செய்து விட்டுட்டான். யாரு யாருன்னு அறிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண பல வருஷம் போது. அன்பானவர்களே, அலி இப்னுல் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அடுத்த நாளிலிருந்து பார்த்தால் அங்கே அந்த உணவு பொட்டலங்கள் வீட்டு வாசலிலே இல்லை. அப்போதுதான் மக்கள் தெரிந்து கொண்டார்கள், இந்த நன்மையை செய்து கொண்டிருந்தது ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் ரசூலுல்லாஹ்வுடைய பேரனுடைய மகன் அலி என்பதாக. அடுத்து என்ன தெரியுமா? அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டிய போது அவ்வளவு வெண்மை நிறமான அந்த உடலிலே அவர்களுடைய முதுகெல்லாம் அந்த உணவு இரவெல்லாம் அந்த மூட்டைகளை அவர்கள் சுமந்து கொண்டே சென்றதால் அந்த வெள்ளையான அந்த மென்மையான உடம்பிலே அந்த சுமையை சுமந்து சென்றதால் அவர்களுடைய முதுகெல்லாம் கருப்பு தழும்புகளாக இருந்தது. கருப்பு தழும்புகளாக இருந்தது. இந்த சகோதரர்களே, ஒரு ஏழைக்கு முன்னால், தேவை உள்ள ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்னால், நம்மிடத்திலே வசதி இருக்கின்ற நிலையில் நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள விரும்புவோமா? கொஞ்சம் அவருக்காக சிரமப்படுவதற்கு நாம் விரும்புவோமா? யோசித்து பாருங்கள். காசு அல்லது பணம், பதவி அல்லது கல்வி, இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு எந்த அளவுக்கு பெருமையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அமல்களை மறைப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், நான் பார்த்து வளர்ந்து வந்த அந்த நபித்தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அமல்களை மறைக்க முடியும் என்றால் அவர்கள் கண்டிப்பாக மறைத்தே தீருவார்கள். அமல்களை மறைக்க முடியும் என்றால் அவர்கள் மறைத்தே தீருவார்கள் சொன்னார்கள். சபையிலே உட்கார்ந்திருக்கும் போது எங்களிலே யாருக்காவது அழுகை வந்துவிட்டால், அழுகை வந்தால் கூட அந்த தோழர் எப்படி செய்வார் என்றால், அதை அடக்க முயற்சி செய்வார் அழுக வராத மாதிரி. அப்படியும் மீறி அழுகை வந்தால் ஏதோ தனக்கு சளி பிடிச்ச மாதிரி, சளி சிந்த எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிடுவார். எந்த அளவு இஹ்லாஸிலே அவர்கள் பேணுதல் உள்ளவர்களாக, தன்னுடைய அழுகை கூட கண் கலங்குவது கூட அல்லாஹ் வைத்து விட வேற யாருக்கும் தெரியக்கூடாது அந்த உணர்வு, இதுதான் இஹ்லாஸ் சகோதரர்களே. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு முறை அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் அழுதார். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சப்தமாக அழுதுவிட்டார். ஹசன் பஸ்ரி சொன்னார்கள், சகோதரரே, இந்த அழுகைக்காகவும் நீ அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார். இந்த இப்போது அழுதாய் அல்லவா, இந்த அழுகைக்காக நீ விசாரிக்கப்படுவாய், அல்லாஹ்விற்காக அழுதாயா என்று. இந்த அழுகை அல்லாஹ்விற்காக வந்ததா? யோசித்துக்கொள். உமர் பின் அப்துல் அசீஸ் ஐந்தாவது கலீஃபா, மிகப்பெரிய தாபியை, புகாரியிலே பார்த்தால் அவருடைய கூற்றுகளால் நிரம்பி இருக்கும். தன்னை பக்குவப்படுத்துவதிலே அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு, இஹ்லாஸ் போன்ற அந்த நற்குணங்களிலே தன்னை உறுதிப்படுத்துவதிலே ஒரு பெரிய முன்னோடியாக திகழ்ந்தார்கள். பெரிய மன்னராக இருந்தார்கள். ஆனால் ஈமானோடு, இல்மோடு அந்த கிலாபத்தை பெற்றதால் மன்னர்களுக்கு மத்தியிலேயே ஐந்தாவது கலீஃபா என்ற பெயர் பெற்றவர்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனுக்கு மனம் முடிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய பேரன் இவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பால்கார பெண்ணுக்கு தன்னுடைய மகனை மனம் முடித்து வைத்தார்கள் என்று. அந்த வம்சத்திலே வந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பு சகோதரர்களே, இவர்கள் எப்படி என்றால் மிம்பரிலே பயான் செய்வார்கள். பயான் செய்துகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பயானை நிறுத்திடுவாங்க. எங்கே நான் ரொம்ப நல்லா பயான் செய்யறேன்னு நினைப்போறதோ அதோட பயானை நிறுத்திடுவாங்க. அதுபோன்று இவர்கள் நிறைய எழுதுவார்கள் அறிவுரைகள் மக்களுக்கு. குர்ஆன் ஹதீஸிலிருந்து தான் எழுதுவது ரொம்ப சிறப்பா இருக்கேன்னு கொஞ்சம் மனசுல வந்துச்சுன்னா அப்படியே எழுதுறதெல்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க. உங்க சகோதரர்களே, இதான் இஹ்லாஸ். அல்லாவுக்காக, ரப்புக்காக, ரப்பு என்னை அறிய வேண்டும், என்னுடைய அமல்கள் ரப்புக்கு தெரிய வேண்டும், இதுதான் சகோதரர்களே இஹ்லாஸ். இன்று நம்முடைய பலவீனமான நிலையை பாருங்கள். செய்வதோ அற்பமானது, அதிலும் ஆயிரம் ஓட்டைகள், அதற்கு பிறகு அதையும் இந்த முகஸ்துதியை கொண்டு, தற்புகழ்ச்சியை கொண்டு, சொல்லிக் காட்டுவதை கொண்டு அழித்து விடுவோமே. ஆனால் நம்மை விட நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும்? இன்று நம்முடைய நிலைமை எப்படி என்று சொன்னால், யாராவது தான் செய்யறது பார்க்க மாட்டாங்களா, நான் செய்யறத யாராவது பார்க்க மாட்டாங்களா, சரி பார்த்ததுக்கு பிறகு என்ன மக்களுக்கு மத்தியில அந்த நல்லதை கொண்டு அறிமுகப்படுத்த மாட்டார்களா, என்னுடைய நன்மையை பிறருக்கு சொல்ல மாட்டார்களா, நஃப்ஸில் அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, ஊசலாட்டம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு சம்பவத்தை பாருங்கள். இவர்களுடைய வரலாறு பெரிய வரலாறு, தாபியின் தபு தாபியின்களிலே மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்றவர்கள். படித்து பார்க்க வேண்டும். ஒரு வருஷம் ஜிஹாதுக்கு செல்வார்கள், ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு, ஒரு வருஷம் மார்க்க கல்வியை மக்களுக்கு போதிப்பதற்கு. வாழ்நாள் எல்லாம் இதான் தருத்தி அவங்களுக்கு. அன்பு சகோதரர்களே, ஒரு நாள் ஜிஹாதுக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு பயணத்திலே அவர்களுடைய மாணவர் ஒருவர், முஹம்மது பின் அயின் என்பவர், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் தூங்க வேண்டும் என்பதற்காக எதிர்பார்த்திருந்தார்கள். அவர் தூங்கிவிட்டார் என்று தெரிந்தவுடனே இவர்கள் எழுந்து தொழ ஆரம்பித்து விட்டார்கள். காலையிலே சுபுஹு தொழுகை நேரம் வந்தவுடன் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர் முஹம்மது பின் அயினை எழுப்புகின்றார்கள். எழுந்திருங்கள், சுபுஹுக்கு நேரமாகிவிட்டது என்று. அப்போது அந்த மாணவர் சொன்னார், உஸ்தாத், நான் ராத்திரி தூங்கவே இல்லை, நீங்கள் தொழுததை பார்த்துக் கொண்டே இருந்தேன் என்று. அவ்வளவுதான். அந்த மாணவர் சொல்கிறார், அன்றைய நாளிலிருந்து மௌத்தாகின்ற வரை அப்துல்லாவுடன் முபாரக் என்னிடத்தில் பேசவில்லை, என்னை பார்த்து அவர்கள் சிரிக்கவில்லை. எத்தனையோ பயணங்கள் அதற்கு பின்னால் நான் அவர்களோடு சென்றிருக்கிறேன், என்னை பார்த்து சிரிக்கவில்லை, எப்போதும் அமைதியாகவே இருந்தார். நாம என்ன செஞ்சிருக்கோம், அப்படியா பாத்தியா, நான் தொழுது பாத்தியா, இப்படித்தான் நான் தினைக்கு தொழுதுகிட்டே இருக்கிறேன். அவர்களை பாருங்கள், என்னுடைய அமலை இவர் தெரிந்து விட்டார், மனதிற்கு வருத்துகிறது. உற்ற நண்பராக இருந்தும், தன்னுடைய மாணவராக இருந்தும் கூட இவருக்கு என்னுடைய அமல் தெரிந்து விட்டதே என்ற கவலை. இது முகஸ்துதியாகி விடுமோ, இவர் யாரிடமாவது சொல்வாரோ, அவர்கள் நான் போரிடத்திலே என்னை புகழ்வார், எல்லாம் இஹ்லாசுடைய அந்த அடிப்படையில் சகோதரர்களே வாழ்நாளெல்லாம் பேசவில்லை. அன்பு சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. நோக்கம் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, அமல்களை செய்ய வேண்டும், அதிகம் செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக என்று மறைத்து செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அமல்களை தான் மறுமையிலே தராசு தட்டிலே வைக்கும்போது கனமானதாக இருக்கும். எந்த அமல் இஹ்லாஸோடு செய்யப்படுகிறதோ அது இரண்டு ரக்அத்துகளாக இருந்தாலும் சரி. ஏன், ஒரு முறை கூறிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்களிமாவாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸோடு இருந்தால் நன்மையின் தட்டுகளை கணக்க வைத்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இஹ்லாஸ் உரிய அமல்களை தந்தருவானாக. முகஸ்துதியிலிருந்தும் நயவஞ்சகத்திலிருந்தும் தற்புகழ்ச்சியிலிருந்தும் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.